அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் நீதியின் மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் ஆதாம் ஹவ்வாவின் இரண்டு புதல்வர்களாகிய காயின் ஆபேல் ஆகியோரை குறித்து பார்த்தோம். இருவரும் இறைவனை தொழுது கொள்ளும்படியாக இரண்டு விதமான குர்பானை கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம். ஆபேல் ஒரு குற்றமில்லாத ஆட்டின் இரத்தத்தை இறைவனுக்கு குர்பானாக கொடுத்தான். ஆனால் காயினோ தன் மன விருப்பத்தின்படி தன்னுடைய கரத்தின் கிரியையின் பலன்களை குர்பானாக கொண்டு வந்தான். இறைவன் ஆபேலின் பலியை அங்கீகரித்துக் கொண்டு காயினின் பலியை நிராகரித்து விட்டான். இறைவன் காயின் மனம் திரும்பும்படியாக அழைத்தான். ஆனால் காயின் மறுதலித்து கோபமடைந்து தன் சகோதரனை கொலை செய்துவிட்டான். இன்று நாம் தௌராத்தின் முதல் புத்தகத்தின் 4-5 சுராக்களை பார்க்கப் போகிறோம். ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் ஆதாம் ஹவ்வாவுக்கு அநேக குமாரர்களும் குமாரத்திகள் இருந்ததாக பார்க்கிறோம். மற்றும் காயின் அவன் சகோதரன் சேத் இருவரின் வம்சாவளியை பார்க்கிறோம். காயினின் முதல் சந்ததி யாரென்றால், காயின் தனக்கு ஒரு மனைவியை தன் உறவின் முறையில் தெரிந்து கொண்டான். அவர்களுடைய சந்ததி பிறந்தது. எப்படியும் துள்ளி ஓடும் மான்கள் மற்றொரு சந்ததியை உருவாக்க முடியாதது போலவே காயினின் சந்ததியும் காணப்பட்டது. காயினுடைய சந்ததிகளோ காயினின் சிந்தைகளையும் கிரியைகளையும் விட்டு விலகவில்லை. தன்னுடைய தகப்பனை போலவே அவர்களும் இறைவாக்கை மதிக்கவில்லை. அவர்களுக்கு உலகெங்கிலும் மிகுந்த ஞானமும் அறிவும் இருந்தது. ஆனால் அவரவர் இறைவனை மதிக்கவில்லை. அவர்கள் ஒரு பட்டணத்தில் சென்று பலவிதமான இசைக்கருவிகளை தங்களுக்காக தயாரித்துக் கொண்டார்கள். காயினுடைய ஒரு சந்ததியான தூபால் பித்தளை இரும்பு தொழிலாளியாக இருந்தான். ஆனாலும் அழகான கைவினைப் பொருட்கள் ஒரு அழகான இருதயத்தை உருவாக்க முடியாது. காயினுடைய மற்றொரு குமாரனாகிய லாமேக்கு ஆதாமின் 7வது சந்ததியாக இருந்தான். இந்த லாமேக்கு தன் தகப்பனாகிய காயினைப் போலவே இறைவனுக்கு மாறான வழிகளில் நடந்தான். அவன் தன் தகப்பனைப் போலவே கொலைக்காரனாயிருந்ததால் இரண்டு பேரை கொலை செய்தபடியால் காயினை விட கொடியவனாக காணப்பட்டான். காயின் மற்றும் அவன் சந்ததிகளைப் போலவே லாமேக்கும் இறைவனின் நாட்டத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்தான். லாமேக்கு சுயநலக்காரனும் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவனுமாயிருந்தான். அவன் பெருமைக்காரனாகவும் சுய புத்தியை சார்ந்தவனாகவும் இருந்தான். அவன் இறைவனின் அன்பை விட இவ்வுலகத்தை அனுபவிப்பதில் சந்தோஷப்படுபவனாக காணப்பட்டான். இப்லீஷானவன் அவனுக்கு தலைவனாக இருந்தான். லாமேக்கு இப்படி இருக்க காரணம் என்னவென்றால், அவன் தன் தகப்பனின் வழியையே பின்பற்றி போக நினைத்தான். லாமேக்கினுடைய பெயரை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், நாம் இந்த பாடத்தை நிறைவாக்குவதற்கு முன்னமே மறுபடியும் லாமேக்கை பற்றி பார்க்கப் போகிறோம். இறைவேதம் காயினை பற்றியும் அவனுடைய சந்ததிகளை பற்றியும் அவர்களுடைய அநீதிகளையும் மாத்திரம் கூறாமல் இருப்பதற்காக இறைவனை வாழ்த்துகிறோம். இறைவாக்கியமானது ஆதாமின் மற்றொரு சந்ததியாகிய சேத்தை பற்றியும் கூறுகிறது. இவன் ஆபேலை காயின் கொலை செய்துவிட்ட பிறகு ஆபேலுக்கு பதிலாக இறைவனால் கொடுக்கப்பட்டவன் இறைவன் ஆபேலுக்கு பதிலாக சேத்தை தெரிந்து கொண்டான். ஆபேலுக்கு பதிலாக அவனுடைய இடத்தில் சேத் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டான்? இதற்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நமக்கு பதில் உண்டு. சைத்தானின் வல்லமையிலிருந்து ஆதாமின் சந்ததிகளை விடுவிக்கும்படியாக ஒரு மீட்பர் வருவார் என்று இறைவன் கூறியிருந்தான். அந்த மீட்பர் இறைவன் மேல் ஈமான் கொண்ட ஆபேலின் சந்ததியின் மூலம் வரவேண்டும் என்பதே இறைவனின் திட்டமாக இருந்தது. எப்படியும் சைத்தான் ஆபேலை கொலை செய்யும்படியாக காயினை தூண்டிவிட்டான். உலகத்திற்கு அனுப்பப்படுகிற இரட்சகரை குறித்தான இறை திட்டத்தை சைத்தான் தகர்த்து போட நினைத்தான். சைத்தானின் திட்டத்தை விட இறைவனின் ஞானம் மிகவும் பெரிதாக இருந்தது. ஆதாமின் சந்ததிகளை மீட்கும்படியான அற்புதமான திட்டத்தை சைத்தானோ மற்றும் யாராலும் தகர்த்து போட முடியாததாக இருந்தது. அதனால்தான் கொலை செய்யப்பட்ட ஆபேலுக்கு பதிலாக ஆதாம் மூலமாக சேத் என்ற மற்றொரு சந்ததியை இறைவன் ஏற்படுத்தினான். இறை திட்டமான மீட்பின் பணியானது தொடர்ந்தது. சேத் தன் மூத்த சகோதரனாகிய ஆபேலை போலவே இறைவன் மீது ஈமான் கொண்டவனாகவே இருந்தார். இறைவன் ஸ்தாபித்த இரட்சிப்பின் மார்க்கத்தை, அதாவது இரட்சிப்பின் வழியை தெரிந்து கொண்டான். சேத்தும் மற்ற ஆதாமின் சந்ததிகளைப் போலவே பாவத்தில் தான் பிறந்தார். எப்படியும் சேத் இந்த உலகத்திற்கு வரப்போகிற மீட்பரை பற்றி அறிந்திருந்தபடியால் அவன் தன்னுடைய பாவ நிவாரணத்திற்காக இரத்தத்துடன் கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை குர்பானாக செலுத்தினான். மற்றொரு காரியம் என்னவென்றால், சேத் தன்னுடைய பிள்ளைகளையும் இறைவனின் சத்திய மார்க்கத்திலேயே நடத்தினான். அதனால் இறைவாக்கியம் இவ்விதமாக கூறுகிறது. ஆதி ஆகமம் 4:26 வாசிக்க கேட்போம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பேரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதாமின் இரு சந்ததிகளான காயின் மற்றும் சேத் இவர்கள் இருவரின் சந்ததிகளையும் பார்த்தோம். அந்த இரு சந்ததிகளும் எதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆதாமின் காலத்திலிருந்து இன்று வரை அப்படிப்பட்ட இரண்டு சந்ததிகள், இரண்டு விதமான பிரிவுகள் இருக்கிறார்கள் என்பதையே இது நமக்கு அறிவிக்கின்றது. இறைவனின் பார்வையில் இரண்டு பிரிவைச் சார்ந்த மக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இறைவன் கருப்பு சிகப்பு என்ற பிரிவினையை பார்ப்பதில்லை. இரண்டு வித்தியாசமான கூட்டம் என்னவென்றால், ஆண் பெண், பணக்காரன் ஏழை, இறைவன் குறைவாக மதிப்பிடுபவன் அல்ல. உலக ஜனங்களை இறைவன் இரண்டு பிரிவான ஜனங்களாக மட்டுமே பார்க்கிறான். இந்த இரண்டு பிரிவான ஜனங்கள் யார்? ஒரு கூட்டம் இறைவாக்கில் ஈமான் கொள்பவர்கள், மற்றொரு பிரிவினர் இறைவாக்கை நிராகரிப்பவர்கள். இறைவனை அறிந்தவர்கள், இறைவனை அறியாதவர்கள், வெளிச்சத்தில் நடப்பவர்கள், இருளில் நடப்பவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவம் மன்னிக்கப்படாதவர்கள். இறைவன் ஸ்தாபித்த இரட்சிப்பின் வழியை அறிந்து அதில் ஈமான் கொண்டு நடப்பவர்கள் நஜாத்தை பெற்று ஜன்னத்தில் பிரவேசிப்பார்கள். காயினும் அவனுடைய சந்ததிகளும் அழிந்தது போல இறைவாக்கை ஏற்காதவர்கள் மரித்து ஜகனமாகிய நரகத்திற்கே செல்வார்கள். இறைவாக்கு கூறுகிறது, ஆதாம் 930 வருடம் வாழ்ந்த பின் மௌத்தானான். அந்த காலகட்டங்களில் மனிதர்கள் மிகவும் நீண்ட காலங்கள் வாழ்ந்திருந்தார்கள். ஆனாலும் இறைவன் சொன்ன விதமாகவே அவர்கள் மரணித்தார்கள். இறைவன் முதலில் இரண்டு பேர்களை படைத்தபோது அவர்கள் மரிக்க வேண்டும் என்ற நாட்டம் இறைவனுக்கு இருக்கவில்லை. அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றே நினைத்தான். அப்படி இருக்கும்போது ஆதாமும் ஹவ்வாவும் ஏன் மரித்தார்கள்? காரணம், அவர்கள் இறைவனுக்கு எதிராக பாவத்தை செய்தார்கள். அதனால் அவர்கள் மரித்தார்கள். தொடர்ந்து வரும் பகுதியில் இறைவன் மேல் ஈமான் கொண்ட ஒரு மனிதனை சேத்தின் வம்சாவளியிலிருந்து பார்ப்போம். இந்த மனிதன்தான் இறைவாக்கியனான ஏனோக்கு இத்ரீஸ் ஆதியாகமத்தின் 5 அதிகாரத்தில் ஏனோக்கின் வம்சாவளியை பார்க்கிறோம். இறைவாக்கு கூறுகிறது, ஆதாம் சேத்தின் தகப்பன், சேத் ஏனோசின் தகப்பன், ஏனோஸ் கானானின் தகப்பன், கானான் மகளாலின் தகப்பன், மகளால் யாரேத்தின் தகப்பன், யாரேத் ஏனோத்தின் மகன். இப்படி ஏனோக்கு சேத்தின் வம்சாவளியில் ஆதாமின் 7 தலைமுறையானான். மற்றெல்லா மனிதர்களைப் போலவே ஏனோக்கும் ஒரு பாவியாகவே பிறந்தவன். அவன் தன் 65 வயதில் மனம் திரும்பி இறைவன் மேல் ஈமான் கொண்டு பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு பூரண குர்பானாக வரக்கூடிய இரட்சகரின் மேல் ஈமான் கொண்டார். இத்ரீஸ் நபி அவர்கள் இன்சானின் பாவங்களை மூடக்கூடிய ஒரு குர்பான் மேல் ஈமான் கொண்டவராகவே இருந்தார். அதனால் இறைவனும் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தினான். அதைதான் இறைவாக்கு இப்படியாக கூறுகிறது. ஆதியாகமம் 5:22 வாசிக்க கேட்போம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இத்ரீஸ் நபிக்கு இறைவனோடு சஞ்சரிப்பது மிகவும் கடினமான காரியமே. காரணம், அந்த காலகட்டம் இந்த நாட்களை விட மிகவும் மோசமானதாகவே காணப்பட்டது. இத்ரீஸ் நபி காலத்தில் வாழ்ந்தவர்கள் உலக இன்பத்தை நேசித்து அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இத்ரீஸ் நபியவர்கள் இறைவன் இன்சானை படைத்து அசுத்தமான வாழ்க்கைக்காக அல்ல, பரிசுத்தமான வாழ்வுக்காக என்பதை அறிந்திருந்தார். இறைவனை அறியாத மற்ற ஜனங்களைப் போல பாவமானது தன்னை மூடிக்கொள்ள இத்ரீஸ் நபி அவர்கள் அனுமதிக்கவில்லை. இறைவனைப் போலவே இத்ரீஸ் நபி அவர்களும் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்பினான். அவருடைய நீதியின் வாழ்க்கையை ஜனங்கள் பரியாசம் பண்ணி கேலி செய்த போதும் இத்ரீஸ் நபி அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. இறைவனால் வரக்கூடிய சமாதானமானது இவைகளை பார்க்கிலும் மேலானது என்றறிந்திருந்தான். அந்த மோசமான காலகட்டத்தில் இறைவன் இத்ரீஸ் நபி அவர்களை தன்னுடைய பணியாளனமாகவும் தன்னுடைய நபியாகவும் தெரிந்து கொண்டான். மற்ற நபிமார்களைப் போலவே இத்ரீஸ் நபி அவர்கள் வரப்போகிற மீட்பரை பற்றி அறிவித்தார். மனம் திரும்பி மீட்பரை நம்பாமல் வாழ்பவர்களை நியாயம் தீர்க்கவும் அவர்களை தண்டிக்கவும் வருகிறார் என்று மீட்பரை பற்றி வகியாக கூறினார். யூதா 1:14-15 வாசிக்க கேட்போம். ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமாயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு அற்புதமான காரியம் என்னவென்றால், இத்ரீஸ் நபி அவர்கள் மௌத்தாகவில்லை என்பதே. அது உண்மையும் கூட. இத்ரீஸ் நபி அவர்கள் மரணிக்கவில்லை என்று இறைவாக்கியம் நமக்கு கூறுகிறது. ஆதி ஆகமம் 5:24 வாசிக்க கேட்போம். ஏனோக் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இறைவன் தம்முடைய திட்டத்தின்படி வல்லமையின்படி இத்ரீஸ் நபி அவர்கள் மரணவாசல் வழியாக நுழையாதபடி உயிரோடு கூட ஜன்னத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இத்ரீஸ் நபி அவர்களை இறைவன் ஏன் அவ்விதமாக எடுத்துக்கொண்டான்? எல்லா காரியத்திலும் இறைவனை உண்மையாக நேசிப்பவர்களும் இறைவனை நேசிப்பவர்களாலும் இவ்விதமாகவே இறைவனுடைய வருகையிலே மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதன் முன்னடையாளமாகவே இவ்வாறு நடந்தது. இறைவாக்கியம் இவ்வாறாக கூறுகிறது. எபிரேயர் 11:5-6 இவ்வாறாக வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 300 வருடங்கள் இத்ரீஸ் நபி அவர்கள் இறைவனை சந்தோஷிப்பித்தார். இறைவன் தன்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தான் என்று அநேகர் அறியாத அந்நாட்களில் இத்ரீஸ் இறைவனிடம் அன்பு கூர்ந்து அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இவ்விதமாக ஒரு நாள் இறைவன் தன்னை அழைக்கவே உடனடியாக இத்ரீஸ் நபி அவர்கள் என்றென்றும் நிலைத்திருக்கிறதான ஜன்னத்தில் காணப்பட்டார். இந்த சம்பவத்தின் மூலமாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை இறைவன் நமக்கு காட்ட விரும்புகிறான். என்னவென்றால், இத்ரீஸை போல நீங்கள் இறைவனிடம் ஈமான் வைக்காவிட்டால் நீங்கள் இறைவனை சந்தோஷிப்பிக்க முடியாது. ஆனால் இத்ரீஸ் நபியைப் போல நீங்கள் ஈமான் வைப்பவராக காணப்பட்டால் இறைவன் உங்களை நீதி உள்ளவனாக நினைத்து நிலையான மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவான். இறைவன் மரணத்தை ஜெயித்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். காரணம், இறைவாக்கே நீங்கள் கவனமாக கேட்டு அதில் ஈமான் வைப்பீர்களானால் நீங்களும் இத்ரீஸ் நபியைப் போலவே மரணத்திற்கு நீங்களாகி என்றென்றும் ஜன்னத்தில் வாசம் செய்வீர்கள். பாவிகளுக்காக இறைவன் இறக்கப்பட்டு அவர்கள் நஜாத் அடையும்படியான மார்க்கத்தை ஏற்படுத்தினதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று பார்த்த சம்பவத்தில் இறைவனை உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களில் இரண்டு வித்தியாசமான நபர்களான லாமேக்கு இத்ரீஸ் இருவரை குறித்த இரண்டு ஒப்பீடுகளை பார்த்தோம். லாமாக்கும் இத்ரீஸும் இருவரும் ஆதாமின் 7 தலைமுறையானவர்கள். லாமேக்கு காயினின் வழியை தெரிந்து கொண்டான். ஆனால் இத்ரீஸ் சேத்தின் வழியை தெரிந்து கொண்டார். இருவரும் ஒரே காலகட்டத்தை சார்ந்தவர்களே. ஆனால் அவர்கள் ஒரே விதமான ஆர்வத்தை காட்டவில்லை. இருவரின் வழிகளும் இரவு பகல் போல வித்தியாசமானதாக இருந்தது. லாமேக்கு இறைவனை நம்பவில்லை, இறைவன் மேல் ஈமான் கொள்ளவில்லை. ஆனால் இத்ரீஸ் இறைவன் மேல் ஈமான் கொண்டு இறைவாக்கே நம்பினார். லாமேக்கு சைத்தானின் அசுத்தமான வழியில் நடந்தான். ஆனால் இத்ரீஸ் இறைவனின் பரிசுத்த வழியில் நடந்தான். லாமேக்கு இறை திட்டமான மீட்பை நிராகரித்தான். ஆனால் இத்ரீஸ் இறை திட்டத்தின்படி குர்பானை செலுத்தினான். லாமேக்கு ஐஸ்வரியம், பெண், உணவு இவைகளில் பற்று கொண்டவனாக இருந்தான். ஆனால் இத்ரீஸ் தனக்கு ஜீவனை கொடுத்த இறைவனோடு மிகவும் நெருக்கமுள்ளவனாக காணப்பட்டான். லாமேக்கு தன் பாவத்தில் மரித்து நரகம் சென்றான். ஆனால் இத்ரீஸ் நபி அவர்கள் மரணத்தை காணாமல் ஜன்னத்தில் நுழைந்தார். இங்கு இதை நிறைவாக்கும் முன் உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் லாமேக்கை போல இருக்கிறீர்களா அல்லது இத்ரீஸை போல இருக்கிறீர்களா? நீங்கள் காயின் லாமேக் சந்ததியை சார்ந்தவர்களா அல்லது நீங்கள் சேத் இத்ரீஸ் சந்ததியை சார்ந்தவர்களா? உங்களுடைய விசுவாசம் இத்ரீஸை போலிருக்கிறதா அல்லது லாமேக்கின் வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? 2 கொரிந்தியர் 13:5 எபிரேயர் 11:6 இவ்வாறாக வாசிக்க கேட்போம். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் இத்துடன் இதை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். அடுத்த பாடத்தில் இறைவனின் மற்றொரு நபியான நூஹ் நபியை பற்றி பார்க்கப் போகிறோம். பரிசுத்த இறைவாக்கின் மூலம் தயாரிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணமாக இறைவனின் அருள் உம்மோடு கூட இருப்பதாக. எபிரேயர் 11:6 வாசிக்க கேட்போம். விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அன்பானவர்களே, அடுத்த வாரம் இதே நாளில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இறைவனின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.